51. ஆன்மீக எழுப்புதல். எஸ்த்ராவின் வருகை எருசலேமிற்கு அனுகூலமாய் அமைந்து அவன் வருகையால் ஏற்படும் செல்வாக்கு மிக அவசியமானதாயிருந்தது. நீண்டகாலம் கஷ்டங்களை அனுபவித்து வந்த அநேகரின் உள்ளங்களில் அவனுடைய வருகை நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொண்டு வந்தது. 70 வருடங்களுக்கு முன்பு செருபாபேல் மற்றும் யோசுவாவின் தலைமையின் கீழ் சிறையிருப்பிலிருந்து முதல் கூட்டத்தார் அங்கு வந்ததிலிருந்து அநேக காரியங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. நகரத்தின் மதில்கள் பாதியளவு செப்பனிடப்பட்டிருந்தன. ஆனாலும் இன்னும் செய்யப்பட வேண்டியது இன்னும் இருந்தது. முந்தைய நாட்களில் எருசலேமிற்கு திரும்பி வந்தவர்களில் தங்கள் வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு உண்மையோடு இருந்தவர்கள் அநேகர் இருந்தார்கள். ஆனால் குறிப்பிடத்தக்க அளவிலான அவர்களுடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தேவபிரமாணத்தின் பரிசுத்தத்தை மறந்து போனார்கள். நம்பிக்கையான பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருந்த சிலர் கூட வெளிப்படையாக பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவ நோக்கத்தை நிறைவேற்ற பிறர் மேற்கொண்ட முயற்சிகளை இவர்களின் போக்கு பெரிதும் தடை செய்தது. மனமறிந்து தேவபரமறிந்து தேவபிரமாணத்தை மீறுவது கண்டிக்கப்படாமல் விடப்படும் வரைக்கும் பரலோக ஆசீர்வாதம் மக்கள் மேல் தங்கவே முடியாது. எஸ்ராவோடு எருசலேமிற்குச் சென்றவர்கள் தேவனைத் தேட விசேஷித்த நாட்களை நியமிக்க வேண்டுமென்பது தேவனுடைய முன்யோசனையில் இடம்பெற்றிருந்தது. மனித ஆற்றலுக்குட்பட்ட பாதுகாப்பு ஏதுமில்லாமல் சமீபத்தில்தான் அவர்கள் பாபிலோனிலிருந்து பயணப்பட்டு வந்திருந்தார்கள். அந்த அனுபவமானது விலை மதிக்க முடியா ஆவிக்குரிய பாடங்களை அவர்களுக்கு போதித்திருந்தது. அநேகர் விசுவாசத்தில் வெளப்பட்டிருந்தார்கள். எருசலேமில் அதைரியத்தோடும் அலட்சியத்தோடும் இருந்தவர்களோடு இவர்கள் சேர்ந்து கொண்டதும் அதன் பிறகு ஏற்பட்ட சீர்திருத்தத்தில் இவர்களின் செல்வாக்காக்கு ஒரு வல்லமையான காரணியாக விளங்கியது. அவர்கள் வந்து சேர்ந்த 4 நாளில் வெள்ளியும் பொன்னும் தேவாலய ஆராதனை பணிக்கான பணிமுட்டுகளும் ஒன்று கூட குறையாமல் சாட்சிகளின் முன்னிலையில் ஆலய அதிகாரிகளின் கரங்களில் பொருளாளர்களால் ஒப்படைக்கப்பட்டன. ஒவ்வொரு பொருளும் நிறையின்படியே நிறுத்து ஒப்புவிக்கப்பட்டது. எஸ்ரா 8:34. எஸ்ராவோடு எருசலேமிற்கு திரும்பி வந்த சிறையிருப்பின் புத்திரர் தங்கள் பயணக்காலத்தில் தங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த தூதர்களின் பாதுகாவலுக்காக ஸ்தோத்திரத்தையும் நன்றியையும் ஏறெடுக்கும்படியும் குற்ற நிவாரணப் பலி செலுத்தும்படியும் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகனபலிகளைச் செலுத்தினார்கள். பின்பு ராஜாவின் சன்னதிகளை நதிக்கு இப்புறத்திலிருக்கிற ராஜாவின் தேசாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒப்புவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஜனங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் உதவியாயிருந்தார்கள். வசனம் 35-36. அதன் பிறகு சில நாட்களிலேயே இஸ்ரவேலின் தலைவர்களில் சிலர் ஒரு முக்கிய குற்றச்சாட்டோடு எஸ்ராவிடம் வந்தனர். இஸ்ரவேல் ஜனங்களிலும் ஆசாரியரிலும் லேவியரிலும் சிலர் சுற்றிலுமிருந்த மக்களோடு கலப்புத் திருமணம் செய்து கொள்ளும் அளவிற்கு யெகோவாவின் பரிசுத்த கட்டளைகளை வெகுவாக அவமதித்திருந்தார்கள். எப்படியென்றால் அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களைக் கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோடே கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாயிருக்கிறது என்று எஸ்ராவிடம் சொல்லப்பட்டது. எஸ்ரா 9:1-2. இஸ்ரவேலர் புறஜாதியாரின் தேசத்தாரோடு கலந்ததுதான் அவர்களின் வழிவிலகலுக்கு பெரிதும் காரணமாயிருந்தது. பாபிலோனிய சிறையிருப்புக்கு அவர்களை வழிநடத்தின காரணங்களை ஆராய்ந்தபோது எஸ்ரா இதை அறிந்தான். அவர்கள் தங்களைச் சுற்றிலுமிருந்த தேசத்தாரிடமிருந்து தங்களை விலக்கி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருப்பார்களானால் வருத்தமும் அவமானமுமான அநேக அனுபவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் இத்தகைய பாடங்களை முன்பு பெற்றிருந்தும் தேவ துரோகத்திலிருந்து தப்பிக் கொள்ளும்படி கொடுக்கப்பட்டிருந்த பிரமாணங்களை மீற முக்கிய பிரமுகர்கள் துணிந்ததை அறிந்தபோது அவனுடைய உள்ளம் அவனுக்குள் கலங்கிற்று. தம்முடைய ஜனங்களை தங்கள் சொந்த தேசத்தில் மீண்டும் கால்பதிக்கச் செய்ததில் தேவன் காட்டிய தயவை அவன் எண்ணிப் பார்த்தான். அவர்களுடைய நன்றிகிட்ட தன்மையால் நீதியான கோபத்தாலும் துக்கத்தாலும் மேற்கொள்ளப்பட்டான். இந்த வர்த்தமானத்தை நான் கேட்டபொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலுமுள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோடே கூடிக்கொண்டார்கள். நானோ அந்திப்பலி செலுத்தப்படுமட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். வசனம் 3-4.
அந்திப்பலி நேரத்திலே எஸ்ரா எழுந்து மீண்டும் ஒருமுறை தன் வஸ்திரத்தையும் சால்வையையும் கிழித்துக் கொண்டு முழங்கார்படியிட்டு பரலோகத்தை நோக்கி விண்ணப்பம் செய்து தமது ஆத்தும பாரத்தை கொட்டினான். கர்த்தரை நோக்கி கரங்களை விரித்து அவர் சொன்னதாவது, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களினிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளிலிருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்டோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. நாங்கள் அடிமைகளாயிருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய்ப்போன அதை புதுப்பிக்கும் படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும் படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்கச் செய்தார்.
இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? தேவரீர் உமது ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசிகளைக் கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம். இப்பொழுதும் எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்குத் தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்பவிட்டிருக்கையில் நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவறுப்புகளுள்ள ஜனங்களோடே சம்பந்தங்களக்கவும் தகுமோ? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்து தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்க மட்டும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரல்லவோ?
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர். ஆகையால் இந்நாளிலிருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள். இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்லர் என்று பிரார்த்தித்தான். தேவபணியின் மையத்திற்கே நயவஞ்சகமாய் நுழைந்துவிட்ட தீமைகளின் நிமித்தம் எஸ்ராவும் அவனுடைய கூட்டாளிகளும் அடைந்த வேதனை மனமாற்றத்தை ஏற்படுத்தியது. பாவம் செய்த அநேகர் ஆழமாக தாக்குதலடைந்தனர். ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். எஸ்ரா 10:1. பாவத்தின் கொடூரம் பற்றியும் தேவன் அதனை எத்தனை அருவறுப்போடு பார்க்கிறார் என்பது பற்றியும் ஓரளவுக்கு அவர்கள் உணர ஆரம்பித்தார்கள். சீனாயில் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின் பரிசுத்தத்தை அவர்கள் கண்டார்கள். தங்கள் மீறுதல்களை எண்ணி அநேகர் நடுக்கங்கொண்டார்கள்.
அங்கிருந்தவர்களில் ஒருவனான செக்கனியா என்பவன் எஸ்ராவால் பேசின அனைத்து வார்த்தைகளும் உண்மையென ஒத்துக்கொண்டான். நாங்கள் தேசத்து ஜனங்களிலுள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு என்று அறிக்கை செய்தான். மீறுதல் பண்ணின யாவரும் தங்கள் பாவங்களை விட்டுவிடவும் நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யவும் தேவனோடு ஓர் உடன்படிக்கை பண்ண வேண்டுமென்று ஆலோசனை கூறினான். எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது. நாங்களும் உம்மோடே கூட இருப்போம். நீர் திடன் கொண்டு இதை செய்யும் என்று எஸ்ராவிடம் கேட்டுக்கொண்டான். அப்பொழுது எஸ்ரா எழுந்திருந்து ஆசாரியரிலும் லேவியரிலும் பிரதானமானவர்களும் இஸ்ரவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும் படிக்கு அவர்களை ஆணையிடச் சொன்னான். அவர்கள் ஆணையிட்டார்கள். வசனம் 2-5.
ஓர் அற்புத சீர்திருத்தத்திற்கு இது ஆரம்பமாயிருந்தது. சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு தனிநபரின் நலனையும் உரிமைகளையும் கருத்தில் கொண்டும் மனந்திரும்பின இஸ்ரவேலரை சரியான பாதையில் நடத்த அளவற்ற பொறுமையோடும் நுண்ணறிவோடும் எஸ்ராவும் அவனுடைய கூட்டாளிகளும் அதிக முயற்சி எடுத்துக் கொண்டார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவராயிருந்தான் எஸ்ரா. ஒவ்வொருவரின் விஷயத்தையும் ஆராய்வதில் அவர் தனிக்கவனம் செலுத்தி பிரமாணத்தின் பரிசுத்தத்தையும் கீழ்ப்படிதலால் வரும் ஆசீர்வாதங்களையும் அவர்களிடத்தில் முக்கியப்படுத்த முயற்சி எடுத்துக் கொண்டான்.
எஸ்ரா வேலை செய்த இடங்களிலெல்லாம் வேதவார்த்தையை ஆராய்வதில் ஓர் எழுப்புதல் உண்டானது. மக்களுக்கு போதிக்க போதகர்கள் நியமிக்கப்பட்டார்கள். தேவனுடைய பிரமாணம் மேன்மைப்படுத்தப்பட்டு கனப்படுத்தப்பட்டது. தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. சோர்ந்தும் களைத்துப்போன அநேக இருதயங்களுக்கு மேசியாவின் வருகை குறித்து முன்னுரைக்கும் வாக்கியங்கள் நம்பிக்கையையும் ஆறுதலையும் கொண்டு வந்தன. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். எஸ்ரா 7:10. அதன் பிறகு 2000 வருடங்களுக்கு மேலாக கடந்துவிட்டன. காலங்கள் கடந்தாலும் அவனுடைய பக்திமிக்க முன்மாதிரி ஏற்படுத்திய தாக்கம் குறுகிப் போகவில்லை. பரிசுத்தமான அவனுடைய வாழ்க்கை வரலாறு காலங்கள் நெடுகிலும் அநேகரை ஊக்குவித்து அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் தீர்மானிக்கும்படி செய்கிறது. எஸ்ராவின் நோக்கங்கள் உன்னதமும் பரிசுத்தமுமாயிருந்தன. ஆத்துமாக்கள் பேரில் அவன் கொண்ட ஆழமான அன்புதான் அவன் செய்த எல்லாவற்றிலும் அவனை ஊக்குவித்தது. வேண்டுமென்றோ அறியாமையாலோ பாவம் செய்தவர்கள் மேல் அவன் காட்டின மனதுருக்கமும் கனிவும் சீர்திருத்தத்தை ஏற்படுத்த விரும்புகிற யாவருக்கும் ஒரு விளக்கப்பாடமாக இருக்க வேண்டும். நீதியான நியதிகள் சம்பந்தப்பட்டுள்ள காரியங்களிலெல்லாம் தேவ ஊழியர்கள் கற்பாறை போல் உறுதியாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பரிவையும் சகிப்புத்தன்மையையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். மீறுதல் செய்வோருக்கு நீதியான சகல செய்கைக்கும் அடித்தளமான நியதிகளை சிறிது சிறிதாக புகட்டி எஸ்ராவைப் போல வாழ்வின் வழியை போதிக்க வேண்டும்.
தேவ பிரமாணத்தின் நியாயமான கோரிக்கைகளை பார்க்க முடியாதவாறு ஆண்களையும் பெண்களையும் குருடாக்க எண்ணற்ற வழிகளின் மூலம் சாத்தான் முயன்று கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் அநேகரை நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்கச் செய்யக்கூடிய மனிதர்கள் தேவையாயிருக்கிறார்கள். எஸ்ரா 10:3.
பிரமாணத்தை கொடுத்த மகத்துவரை பாவிகளுக்குச் சுட்டிக்காட்டி கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது என்று அவர்களுக்கு போதிக்கும் மெய்யான சீர்திருத்தவாதிகள் தேவை. சங்கீதம் 19:7.
வேத வாக்கியங்களில் புலமை பெற்ற மனிதர்களும் தங்கள் ஒவ்வொரு வார்த்தையாலும் செயலாலும் ஏகோவாவின் கற்பனைகளை உயர்த்துகிற மனிதர்களும் விசுவாசத்தை பலப்படுத்த நாடும் மனிதர்களும் தேவை. வேத வாக்கியங்களில் பயபக்தியும் பிரியமும் கொள்ளும்படி இருதயங்களை ஊக்குவிப்பவர்கள் அதிகமாய்த் தேவை. வேத வாக்கியங்களை ஆராய்வதையும் அதற்கு கீழ்ப்படிவதையும் மக்கள் மறந்துவிட்டார்கள். அதனால்தான் இன்று எங்கும் அக்கிரமம் பரவியிருக்கிறது. தேவ வார்த்தையை ஒதுக்கும்போது சுபாவ இருதயத்தின் தீய உணர்வுகளை கட்டுப்படுத்தும் அதன் வல்லமையையும் புறக்கணிக்கிறோம். மனிதர் மாம்சத்தில் விதைக்கிறார்கள், மாம்சத்திலிருந்து தீமையை அறுக்கிறார்கள்.
வேதாகமத்தை ஒதுக்குவதால் தேவ பிரமாணத்தை விட்டு உடனடியாக விலகுகிறோம். தேவ போதனைகளுக்கு கீழ்ப்படிவதிலிருந்து மனிதர் விடுவிக்கப்பட்டுவிட்டார்கள் எனும் கொள்கையானது நன்னெறி சார்ந்த கடமை பொறுப்புகளை பலவீனப்படுத்தி உலகத்திற்குள் அக்கிரமத்தின் மதகுகளை திறந்துவிட்டுள்ளது. சட்டத்துக்கு கீழ்ப்படியாமையும் ஒழுக்கக்கேடும் நேர்மையின்மையும் அடங்கா வெள்ளம் போல அடித்து கொண்டு வருகின்றன. எங்கும் பொறாமையும் தீய எண்ணங்களும் மாய்மாலமும் பேதங்களும் போட்டிகளும் சண்டைகளும் பரிசுத்த கடமைகளை மீறுவதும் இச்சை நாட்டமுமே காணப்படுகின்றன. சமுதாய வாழ்வின் அடித்தளத்தையும் வகைத்துறையையும் அமைக்க வேண்டிய சகல மத நியதிகளும் கொள்கைகளும் தள்ளாடி விழுந்து நொறுங்க ஆயத்த நிலையில் இருப்பது போல் தெரிகின்றது. சீனாய் மலையிலிருந்து பேசின அதே சத்தம் பூலோக வரலாற்றின் கடைசி நாட்களிலும் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. யாத்திராகமம் 20:3.
தேவ சித்தத்திற்கு எதிராக மனிதனுடைய விருப்பம் அமைகின்றது. ஆனால் அவருடைய கட்டளையின் வார்த்தையை அவனால் அமைதிப்படுத்த முடியாது. உன்னதமான ஒரு வல்லமைக்கு தான் ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள மனித சிந்தையால் இயலாது. கொள்கைகளும் ஊகங்களும் பெருகலாம். வெளிப்பாடுகளுக்கு எதிராக அறிவியலை நிறுத்தி தேவ பிரமாணத்தை விட்டு மனிதர் விலகலாம். ஆனாலும் உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக எனும் கட்டளை உறுதிமேல் உறுதியாக அறிவிக்கப்படுகிறது. மத்தேயு 4:10.
ஏகோவாவின் பிரமாணத்தைப் போன்று பெலப்படுத்தக்கூடியதோ பலவீனப்படுத்தக்கூடியதோ எதுவும் இல்லை. அது இருந்து வருகிறது போலவே இருக்கிறது. அது எப்பொழுதும் தன்னில்தானே பரிசுத்தமும் நீதியும் நன்மையும் பூரணமும் உள்ளதாக விளங்கி வருகிறது. இனியும் அப்படியே விளங்கும். அதனை மாற்றவோ நீக்கவோ முடியாது. அது நித்திய கணமுடையதால் அதற்கு கணம் என்பதும் கனவீனம் என்பதும் மனிதரின் பதும் மனிதரின் பேச்சளவில்தான் இருக்கும்.
சத்தியத்திற்கும் பொய்க்கும் இடையேயான மாபெரும் இறுதிப் போராட்டமானது மனிதனுடைய சட்டங்களுக்கும் யெகோவாவின் போதனைகளுக்குமிடையே ஏற்படுகிறதாகவே இருக்கும்.
இந்த யுத்தத்திற்குள்தான் இப்பொழுது நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம். முதலிடத்தை பெற்ற இரண்டு எதிரி சபைகளுக்கு நடுவே நடக்கும் யுத்தம் அல்ல இது. வேதாகமும் மதத்திற்கும் கட்டுக்கதையையும் பாரம்பரியத்தையுமுடைய மதங்களுக்குமிடையே நடக்கும் யுத்தம் இது. சத்தியத்திற்கு எதிராக இணைந்துள்ள வல்லமைகள் இப்பொழுது முழுமூச்சுடன் செயல்பட்டு வருகின்றன. அதிக உபத்திரவத்தையும் இரத்தஞ்சிந்துதலையும் விலையாகக் கொடுத்து நம் கரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள தேவனுடைய பரிசுத்த வார்த்தை அற்பமாக எண்ணப்படுகிறது. அதனை வாழ்வின் விதியாக மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளும் சிலர் இருக்கின்றனர். ஆனால் விசுவாசமின்மைதான் பெருமளவில் நிலவுகிறது. உலகத்தில் மாத்திரமல்ல, சபையிலும் அப்படியே. கிறிஸ்தவ விசுவாசத்தின் மெய்த்தூண்களான கொள்கைகளை அநேகர் மறுக்கிறார்கள். சிருஷ்டிப்பு பற்றி வேதாகம எழுத்தாளர்கள் சொல்லியுள்ள மகத்தான உண்மைகளையும் மனிதனின் விழுகை பாவ நிவாரணம் பிரமாணத்தின் நிலையான தன்மை போன்றவற்றையும் கிறிஸ்தவர்களெனச் சொல்லிக்கொள்ளும் அநேகர் நடைமுறையில் புறக்கணிக்கிறார்கள். தங்கள் அறிவில் பெருமை பாராட்டும் ஆயிரக்கணக்கானோர் வேதாகமத்தில் முழு நம்பிக்கை கொள்வதை பலவீனத்திற்கான ஓர் ஆதாரமென்றும் வேத வாக்கியங்களை ஆட்சேபித்து அதன் முக்கிய சத்தியங்களை தெய்வீகத்திற்குரியதெனச் சொல்லி அதன் வலுவை குறைப்பதை அறிவிற்கு ஓர் ஆதாரமென்றும் கருதுகிறார்கள்.
திடீரென உலகில் சம்பவிக்கப் போகும் ஒரு காரியத்திற்காக கிறிஸ்தவர்கள் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் தேவ வார்த்தையை தளராத ஊக்கத்தோடு படித்து அதனுடைய ஒழுக்க விதிகளுக்கு ஒத்ததாக தங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஆயத்தத்தைச் செய்ய வேண்டும். நித்தியத்தோடு சம்பந்தப்பட்ட மேலான காரியங்கள் கற்பனையான மதத்திற்கும் அப்பாற்பட்ட காரியங்களை கோருகிறது. வெறும் வார்த்தைகளையும் முறைமைகளையும் பெற்று சத்தியத்தை முற்றத்தில் நிறுத்தும் மதமே கற்பனையான மதம். தேவனோ ஓர் எழுப்புதலையும் ஒரு சீர்திருத்தத்தையும் விரும்புகிறார். வேதாகமமும் வேதாகம வார்த்தைகள் மாத்திரமுமே பிரசங்க மேடையில் கேட்கப்பட வேண்டும். ஆனால் வேதாகமத்தின் வல்லமையோ குறைத்து பேசப்படுகிறது. அதன் விளைவாக ஆவிக்குரிய வாழ்வின் தொனி குறைவாக ஒலிக்கிறது. இன்றைய பிரசங்கங்கள் பலவற்றில் மனச்சாட்சியை தட்டி எழுப்பி ஆத்துமாவிற்கு ஜீவனை கொண்டுவரும் தெய்வீக வெளிப்பாடு காணப்படுவதில்லை. வழியிலே அவர் நம்முடனே பேசி வேதவாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டினபொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று பிரசங்கத்தை கேட்பவர்களால் சொல்ல முடிவதில்லை. லூக்கா 24:32. ஜீவனுள்ள தேவனுக்காக கதறி தெய்வீக பிரசங்கத்திற்காக ஏங்கும் அநேகர் இருக்கிறார்கள். தேவ வார்த்தை உள்ளத்தில் பேசட்டும். பாரம்பரியத்தையும் மனிதரின் கொள்கைகளையும் மட்டுமே கேட்டு வந்தவர்கள் இப்போது ஜீவனுக்கேதுவாக ஆத்துமாவை புதுப்பிக்கக்கூடியவரின் சத்தத்தையும் கேட்கட்டும்.
கோத்திரப்பிதாக்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளிடமிருந்து மகத்தான வெளிச்சம் பிரகாசித்துள்ளது. தேவநகரமாகிய சியோனை குறித்து மகிமையான காரியங்கள் பேசப்பட்டுள்ளன. ஆகவே இன்றும் தம்முடைய பின்னடியார்கள் மூலமாக வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டுமென்று தேவன் திட்டமிட்டுள்ளார்.
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மெய்ப்பட்டிற்கான பிரகாசமான சாட்சிகளாக திகழ்ந்திருக்க காலம் காலமாக வீசி வரும் ஒளித்திரளால் வெளிச்சம் பெறுவோர் சத்தியத்தின் வல்லமைக்கான
ஆதிமுக்கிய சாட்சிகளாகத் திகழ வேண்டாவா? தீர்க்க தரிசனங்களின் மகிமை தங்கள் ஒளியை நம் பாதையில் பிரகாசிக்கின்றன. தேவகுமாரனின் மரணத்தில் அசலானது சாயலை ஒளியப் பண்ணியது. கிறிஸ்து மரணத்திலிருந்து எழுந்து உடைந்த கல்லறையின் மேல் நின்று, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். யோவான் 11:25. சகல காரியங்களையும் நம் நினைவுக்கு கொண்டு வரும்படி தம் ஆவியானவரை அவர் உலகத்திற்கு அனுப்பினார். எழுதப்பட்ட வார்த்தையை அற்புதமான ஒரு வல்லமையால் காலங்கள் நெடுகிலும் அவர் பாதுகாத்தார்.
சீர்திருத்தவாதிகளின் கண்டனக் குரல்தான் நமக்கு புரோட்டஸ்டன்ட் என்ற பெயரை பெற்றுத்தந்தது. சுவிசேஷத்தின் ஒளியை உலகிற்கு அருளவே தேவன் தங்களை அழைத்ததாக அந்த சீர்திருத்தவாதிகள் நினைத்தார்கள். அதனைச் செய்யும் முயற்சியில் தங்கள் உடைமைகளையும் தங்கள் சுதந்திரத்தையும் தங்கள் ஜீவனையும் இழந்து போகவும் தயாராயிருந்தார்கள். உபத்திரவத்திற்கும் மரணத்திற்கும் மத்தியில் சுவிசேஷத்தை சமீபத்திலும் தொலைவிலும் அறிவித்தார்கள். தேவ வார்த்தையை மக்களிடம் கொண்டு சென்றார்கள். உயர்ந்தோர் தாழ்ந்தோர், ஏழை பணக்காரர், கற்றோர் கல்லாதோர் என சகல வகுப்பினரும் தாங்களாகவே அதனை ஆர்வத்தோடு படித்தார்கள். மாபெரும் போராட்டத்தின் இறுதி யுத்தத்திலிருக்கிற நாம் ஆதிகால சீர்திருத்தவாதிகள் தங்களிடம் தேவன் ஒப்படைத்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருந்தது போல, நம்மிடம் தேவன் ஒப்படைத்துள்ள நம்பிக்கைக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டுமல்லவா?
சியோனிலே எக்காலம் மூதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரைச் சேருங்கள், பிள்ளைகளை கூட்டுங்கள், கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும் என்பார்களாக. நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுகுந்த கிருபையுமுள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். யோவேல் 2:15-17, 12-14.